சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை July 7, 2024. தலைப்பு: இறைவன். கோல்டன் உரை. ஏசாயா: நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னைத் தவிர தேவன் இல்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து உபாகமம். இஸ்ரவேலே, கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். மோசே மரிக்கிறபோது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேஜமனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பிச் செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும். யோசுவா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஈத்தியரையும் ஈவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்திவிடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர்வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். யோசுவா அவர்களிடம் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் யாதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். யோசுவா பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்கு புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களிலிருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். யோசுவா பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சீகேமிலே கூடிவரப்பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஈசாவையும் கட்டளையிட்டு ஈசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி, நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா உயிரோட்டிருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோட்டிருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோவான். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளுமல்ல. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். யூதா, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். இறைவன், நான் பெரியவன், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் காணக்கூடியவர், அனைத்தையும் செயலாற்றுபவர், அனைத்து ஞானமுள்ளவர், அனைத்தையும் விரும்புபவர் மற்றும் நித்தியமானவர். கொள்கை, மனம், ஆன்மா, ஆவி, வாழ்க்கை, உண்மை, காதல், அனைத்து பொருள், உளவுத்துறை. கடவுள் என்று வேதம் கூறுவது வாழ்க்கை, உண்மை, அன்பு. ஆவி என்பது தெய்வீக கோட்பாடு மற்றும் தெய்வீக கோட்பாடு அன்பு. அன்பு என்பது மனம். மேலும் மனம் நல்லதும் கெட்டதும் அல்ல, ஏனெனில் கடவுள் மனம். எனவே உண்மையில் ஒரு மனம் மட்டுமே உள்ளது, ஏனெனில் கடவுள் ஒருவரே. ஒரே கடவுளை பெறவும் ஆவியின் சக்தியை பெறவும் நீங்கள் கடவுளை உன்னதமாக நேசிக்க வேண்டும். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது. யாத்திராகமம் 20:3. முதல் கட்டளை எனக்கு மிகவும் பிடித்த உரை. இது கிறிஸ்தவ அறிவியலை நிரூபிக்கிறது. இது கடவுள், ஆவி, மனம் ஆகிய முப்பெரும் ஒற்றுமையை புகுத்துகிறது. நித்திய நன்மையான கடவுளை தவிர மனிதனுக்கு வேறு எந்த ஆவியோ அல்லது மனமோ இருக்காது. மேலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம் இருக்கும் என்பதை இது குறிக்கிறது. முதல் கட்டளையின் தெய்வீக கோட்பாடு மனிதன் ஆரோக்கியம், புனிதம், நித்திய வாழ்வு ஆகியவற்றை காட்டும் அறிவியலை அடிப்படையாக கொண்டது. சாக்சன் மற்றும் 20 மற்ற மொழிகளில் நல்லது என்பது கடவுளின் சொல். அவர் தன்னை போலவே நல்லவராகவும் கொள்கையிலும் யோசனையிலும் நல்லவர் என்று அவர் உருவாக்கிய அனைத்தையும் வேதம் அறிவிக்கிறது. எனவே ஆன்மீக பிரபஞ்சம் நல்லது. மேலும் கடவுளை அவர் போலவே பிரதிபலிக்கிறது. கடவுளின் எண்ணங்கள் பரிபூரணமானது மற்றும் நித்தியமானது. பொருள் மற்றும் வாழ்க்கை. பொருள் மற்றும் தற்காலிக எண்ணங்கள் மனிதனுடையவை. அவை பிழையை உள்ளடக்கியது. மேலும் கடவுள், ஆவி மட்டுமே காரணம் என்பதால் அவை தெய்வீக காரணத்தை கொண்டிருக்கவில்லை. தற்காலிக மற்றும் பொருள் பின்னர் ஆவியின் படைப்புகள் அல்ல. அவை ஆன்மீக மற்றும் நித்தியத்தின் போலியானவை. ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதாகமத்தில் ஆவியானவர் மனம் பொருளின் மீது பெற்ற வெற்றியின் பதிவுகள் நிறைந்துள்ளன. மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்ததன் மூலம் மோசஸ் மனதின் ஆற்றலை நிரூபித்தார். யோசுவா, எலியா, எலிசா ஆகியோரும் அவ்வாறே செய்தனர். இஸ்ரேலின் குழந்தைகள் ஆத்மாவின் பிரதிநிதிகள், உடல் உணர்வு அல்ல. ஆவியின் சந்ததி யார் தவறு, பாவம் மற்றும் உணர்வுடன் மல்யுத்தம் செய்து தெய்வீக அறிவியலால் ஆளப்படுகின்றனர். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலின் வழியாக வெற்றிகரமாக வழிநடத்தப்பட்டதை போல மனித பயத்தின் இருண்ட மற்றும் பாயும் அலைகள் அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக அழைத்து செல்லப்பட்ட போது, மனித நம்பிக்கைகளின் பெரும் பாலைவனத்தின் வழியாக சோர்வாக நடந்து வாக்குறுதியளிக்கப்பட்ட மகிழ்ச்சியை எதிர்பார்த்து அதனால் ஆன்மீக யோசனை அனைத்து சரியான ஆசைகளையும் உணர்விலிருந்து ஆன்மாவிற்கு இருப்பு உணர்வு முதல் ஆன்மீகம் வரை கடவுளை நேசிப்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்ட மகிமை வரை வழிநடத்தும். மரண மனம் என்பது பல சரங்களின் வீணையாகும், அதன் மீது துடைக்கும் கை மனிதனா அல்லது தெய்வீகமானது என கருத்து வேறுபாடு அல்லது இணக்கத்தை பற்றி பேசுகிறது. மனித அறிவு அதன் ஆழமான விஷயங்களை பற்றிய தவறான உணர்வில் மூழ்குவதற்கு முன் ஒரு மனதையும் உண்மையான ஆதாரத்தையும் நிராகரிக்கும் பொருள் தோற்றம் பற்றிய நம்பிக்கையில் சத்தியத்தின் பதிவுகள் ஒலியைப் போலவே வேறுபட்டதாகவும் அவை வந்ததாகவும் இருக்கலாம். ஆதிகால தீர்க்கதரிசிகளுக்கு ஒலியாக இயேசுவின் பணி தீர்க்கதரிசனத்தை உறுதிப்படுத்தியது, மேலும் பண்டைய காலத்தின் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுவதை தெய்வீக சக்தியின் இயற்கையான ஆர்ப்பாட்டங்களாக விளக்கியது. அவை புரிந்து கொள்ளப்படவில்லை. இயற்கையின் விதிகள் ஆவியின் விதிகள், ஆனால் மனிதர்கள் பொதுவாக ஆவியின் சக்தியை மறைக்கும் சட்டமாக அங்கீகரிக்கின்றனர். தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதலையும் பாசத்தையும் வலிமையையும் சரியாக கோருகிறது. எந்தவொரு குறைவான விசுவாசத்திற்கும் இட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது மனிதனுக்கு ஆற்றலையும் வலிமையையும் தருகிறது. பிழையை சமர்ப்பிப்பது சக்தி இழப்பை தூண்டுகிறது. உண்மை அனைத்து தீமைகள் மற்றும் பொருண்முதல்வாத முறைகளை உண்மையான ஆன்மீக சட்டத்தின் மூலம் வெளியேற்றுகிறது. பார்வையற்றவர்களுக்கு பார்வை, செவிடர்களுக்கு செவி சாய்த்தல், ஊமைகளுக்கு குரல், முடவர்களுக்கு கால்களை வழங்கும் சட்டம். கிறிஸ்தவ அறிவியல் மனித நம்பிக்கையை அவமதித்தால் அது ஆன்மீக புரிதலை மதிக்கிறது மற்றும் ஒரு மனது மட்டுமே மரியாதைக்குரியது. ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன் மற்றும் ஆங்கிலத்தில் நம்பிக்கை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வார்த்தைகள் இந்த இரண்டு வரையறைகளை கொண்டுள்ளன. நம்பகத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை, ஒரு வகையான நம்பிக்கை ஒருவரின் நலனை மற்றவர்களுக்கு நம்புகிறது. மற்றொரு வகையான விசுவாசம் தெய்வீக அன்பையும் ஒருவரின் சொந்த இரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் எவ்வாறு உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்கிறது. ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என் அவநம்பிக்கைக்கு உதவுங்கள். ஒரு குருட்டு நம்பிக்கையின் உதவியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதே சமயம் நம்பு, நீ இரட்சிக்கப்படுவாய், தன்னம்பிக்கையான நம்பகத்தன்மையை கோருகிறது. இதில் ஆன்மீக புரிதல் அடங்கும் மற்றும் அனைத்தையும் கடவுளிடம் நம்புகிறது. கிறிஸ்துவர் அறிவியலில் எல்லையற்ற ஒன்றிலிருந்து ஒரு கொள்கையும் அதன் எல்லையற்ற யோசனையும் வருகிறது. மேலும் இந்த எல்லையற்ற ஆன்மீக விதிகள், சட்டங்கள் மற்றும் அவற்றின் ஆர்ப்பாட்டம் ஆகியவை வருகின்றன. அவை பெரிய கொடையாளியைப் போலவே நேற்று, இன்று மற்றும் எப்போதும் ஒரே மாதிரியானவை. எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் குணமாக்குதலின் தெய்வீக கொள்கையும் கிறிஸ்துவின் சிந்தனையும் இவ்வாறு உள்ளன. மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை. கடவுளின் இருப்பு முடிவிலி, சுதந்திரம், இணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. முந்தைய பேராயர்களைப் போலவே மனிதனும் பரிசுத்தமான இடத்திற்குள் நுழைவதற்கு சுதந்திரமாக இருக்கிறார் கடவுளின் மண்டலம். பிழையை விட இருப்பது என்ற உண்மையின் மீது அதிக நம்பிக்கையும், விஷயத்தை விட ஆவியின் மீது அதிக நம்பிக்கையும், இறப்பை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கையும், மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கையும் வந்தால் எந்த பொருள் சார்ந்த அனுமானங்களும் நம்மை தடுக்க முடியாது. நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழையை அழிக்கும் இந்த எண்ணத்தை நிரந்தரமாக வைத்திருங்கள். இது ஆன்மீக யோசனை, பரிசுத்த ஆவி மற்றும் கிறிஸ்து. இது அறிவியல் உறுதியுடன் அதன் தெய்வீக கொள்கை, அன்பு, அடிப்படை, மேலானது மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கியதன் அடிப்படையில் குணப்படுத்தும் விதியை நிரூபிக்க உதவுகிறது. வாழ்க்கை என்பது நான் என்றென்றும் இருந்த மற்றும் இருக்கும் மற்றும் இருக்கும், யாராலும் அழிக்க முடியாது. ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உன்னுடையது. ஏனென்றால் கடவுள் எல்லையற்றவர். அனைத்து சக்தியும், எல்லா உயிர்களும், உண்மையும், அன்பும் எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அனைத்திலும் இருக்கிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.